ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்க. நேட்டிவ் வந்து வெள்ளாங்கோயிலுங்க. சென்ற ஆண்டு வந்து வாழை சாகுபடியில் இயற்கை முறையிலேயே முழுசாக பயிர் செஞ்சு நல்ல மகசூலை பெற முடியுமாங்கிறது ஒரு ரிஸ்கை எடுத்துட்டுங்க. வாழை சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து சணப்பு விதைச்சேங்க. அதை வந்து நிலத்துலேயே உழுது விட்டு மறுபடி வாழைக்கன்று போட்ட பிறகு மறுபடியும் சணப்பு விதைச்சேங்க. அந்த இருமுறை மக்கச்சத்து கொடுத்ததுனால நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்தி என்ன மகசூல் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்தது. ஒரு தாரினுடைய வெயிட்டு ஏறக்குறைய 20-25 கிலோ கிடச்சிதுங்க. நல்ல மகசூல் தானுங்க. அப்புறம் மற்ற விவசாயிகள் நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்தி எடுத்த வாழையை விட நம்மளது அந்த பாலிசா அந்த கணுகணுப்பு ஒரு கிரீனிஸ் இருந்ததுனால அதாவது கிலோ வந்து 13-25 வரைக்கும் வந்ததுங்க. என்றது அதை விட கொஞ்சம் கூடுதலான ரேட்டும் கொடுத்தாங்க. காரணம் வந்து நம்ம வாழை கூட பயன்படுத்தினவங்க மறுபடியும் திருப்பி வந்து இதே வேணும்னு கேட்டாங்க. என்ன காரணம்னா இயற்கையில் நம்ம உற்பத்தி பண்ணுற வாழைகள் வந்து சீக்கிரம் கெட்டு போகிறது இல்லைங்க. ரசாயன உரங்களுமே பூச்சி மருந்துகளும் பூஞ்சால மருந்துகளும் அதிகமாக பயன்படுத்தி எடுக்கக்கூடிய வாழைகள் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். பழம் பழுத்து பிறகு அழுகல் வந்துடுங்க. இது அந்த தன்மை வராதுங்க, ரொம்ப நாளைக்கு கெடாதுங்க. ஆரம்பத்திலிருந்து முதல் 5 மாதத்துக்குள்ளே வாழைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டா தான் சிறப்பாக வாழை ஈனுங்க, நல்ல மகசூல் பாரு. சில பேரெல்லாம் 6வது மாதம், 7வது மாதம், 8வது மாதமெல்லாம் கொடுக்கறது வேஸ்ட்டுங்க. அதாவது 2வது மாதமே முடிஞ்சால் 75 நாள்லேயே கூட பண்ணலாங்க, அல்லது 60 நாள்லேருந்து கூட பண்ணலாங்க. அந்த கொடுக்க வேண்டிய உரங்களை 5 மாதத்துக்கு உள்ளார கொடுத்து முடிச்சிடணுங்க. அப்போ தான் வந்து அது 3வது மாதமே வந்து இவ்வளவு காய் தான் பிடிக்கி இத்தனை சீப்பு தான் வரும்னு ஒரு முடிவாயிருதுங்க. அதிகபட்சம் 4 மாதத்துக்குள்ளே இது முடிவாயிருதுங்க. சில பேரெல்லாம் வந்து இந்த 5 மாதங்களுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய இயற்கை உரங்களாக இருந்தாலும் சரி ரசாயன உரங்களாக இருந்தாலும் சரி தண்டு பெருக்கு, ஆனால் என்ன முடிவாயிருக்குதோ முதல்ல இத்தனை சீப்பு இத்தனை காயின்னு அதுதான் கிடைக்குங்க. பின்னாடி கொடுக்கறதெல்லாம் வீணுங்க. அப்புறம் இந்த வெள்ளை தாக்குதல் நிறையா இருந்ததுங்க தென்னை மரத்தில், அது வந்து இதை கொஞ்சம் அட்டாக் பண்ணிச்சுங்க. அதுக்கு இயற்கை முறையில் ஒரு மருந்து, அதாவது எலி தொல்லை, பெருக்கன், மயில் இது மாதிரி விலங்குகளுக்கு விரட்டுறதுக்காக ஒரு மருந்து தயார் பண்ணியிருந்தாங்க எங்கள் பகுதியிலேங்க. அந்த மருந்து அடிக்கும்போது இந்த வெள்ளையும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஆனால் அதிகமாக பூச்சி மருந்தோ மித்ததோ எதுவுமே பயன்படுத்தலைங்க. கம்ப்ளீட்டாக நேச்சராக தான் எடுத்தோம். மகசூலும் நல்ல மகசூல் வந்தது, காய் நல்ல சைஸாகவும் வந்தது, அதே சமயத்தில் ஒரு கலர் பார்த்தோம்னா நல்லா தெளிவாக இருந்ததுனால எனக்கு கூடுதல் வேலை கிடைச்சது.
இன்னும் வாழையில் என்னென்ன நோய்கள் வந்துச்சுங்க?
நான் இதில் பொறுத்தளவுக்கு இயற்கையில் பண்ணதில் நோயே வரலிங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து மரம் பழக்கம் இல்லைங்க, வாடல் நோயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதிகமாக வர்றது வந்து இலைப்புள்ளி நோய், இந்த பஞ்சி டாப்னு சொல்லுவாங்க. அது வந்ததுன்னா காயினுடைய சைஸ் வராதுங்க, காயினுடைய ஊத்தம் வந்து குறையி, அப்புறம் அந்த கணுகணுப்பு வராதுங்க. இதில் நல்ல ஒரு இது. அப்புறம் சீக்கிரம் பழம் கெட்டு போகாதுங்க, அது ஒரு சிறப்புத்தன்மைங்க இயற்கையில் பயோவில் பண்ணுறது.
அப்புறம் இந்த வாழையில் வந்து சாகுபடி செய்கிறீங்கள, அதை உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்?
இது வந்துங்க அதாவது பண்ணையும் பார்க்காம கெட்டது மாடு மேய்க்காமல் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விவசாயம்னு பண்ணிட்டு பண்ணாங்க, முக்கியமாக யாருமே குறிப்பு எழுதுறது இல்லைங்க. இன்னென்ன நாள் இன்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிற ரெகுலராக பராமரிக்கணுங்க. அதாவது கண்ணு போட்டு ஒரு மாதத்துக்குள்ளே பாடுவாசி கண்ணெல்லாம் மாற்றுறது, அப்போ தான் வந்து இந்த வாழையோடு அது வந்து ஈனுங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் சூடமோனாஸ் டைக்கோடெர்மா வெரிடி இதில் வந்து நினச்சி நட்டா தான் இந்த வேரழுகள் கிழங்கழுகளெல்லாம் வராதுங்க. அப்புறம் மரம் புழக்கிறது வாடல் நோய் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் வராதுங்க. இது மாதிரி கேர் எடுத்து செஞ்சோம்னா நிச்சயமாக வந்து வாழை 1 வருஷம் அல்லது 1 வருஷம் 2 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக வெட்டாயிருங்க. இல்லைன்னா ஈடுஞ்சுழியாக ஒரே முட்டை ஹார்வெஸ்ட்டுக்கு வராதுங்க.
வேறு என்னென்ன மேலாண்மையெல்லாம் செஞ்சீங்க?
மேலாண்மை என்னையை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக பயோ தானுங்க. நிறைய மக்கச்சத்து கொடுத்துட்டுங்க, 2 தடவை சணப்பை விதைச்சி. அப்புறம் களைகளே வரலிங்க. அந்த ஆரம்ப காலத்தில் அந்த மூடாக்கு மாதிரி இருந்ததுனால அந்த வாழைக்காட்டில் அதிகமாக களைகளே கிடையாதுங்க. முதல்லையும் கிடையாது, கடைசி வரைக்குமே இல்லைங்க. இதெல்லாம் பண்ணணுங்க. தண்ணீர் சால் பாசனத்தில் தான் விட்டுட்டுருந்தேங்க, ஆனால் ட்ரிப்பு போட்டிருந்தேன்னா இன்னுமே 25-30 கிலோ கிடச்சிருக்குங்க. ஏன்னா தண்ணி நம்மளுக்கு மிச்சம். இந்த பாசன வாய்க்காலில் விட்டு சால் பாசனத்தில் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் வந்து தண்ணி நிறையா கட்டிடுறாங்க. அப்போ வந்து நாம் தேவையில்லாத பூமியில் இருக்கிற சத்தெல்லாம் கரைச்சி நிலத்துக்கு அடியே கொண்டு போயிடுது, பயிருக்கு பிரயோஜனமாக இருக்காது. அதனால் எண்ணெயை பொறுத்தளவுக்கு நவீன முறைங்கிறத விட கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சொட்டு நீர் போட்டு பாசனம் பண்ணும்போது நிச்சயமாக இன்னும் கூடுதலாக மகசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு நிறைய சலுகை பண்ணுதுங்க இந்த சொட்டு நீர் போடுறவங்களுக்கு. எப்படின்னா பெரிய விவசாயிகளுக்கு 75% மானியம், சிறு விவசாயிகளுக்கு முழு மானியமுங்க 100%. இதெல்லாம் பயன்படுத்தி நிச்சயமாக மகசூல் அதிகப்படுத்தலாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்தந்த நேரத்தில் கிளைமேட்டும் ஒத்துழைக்கணும். என்ன தான் நம்ம பண்ணினாலும் கன்று தேர்வு இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து அதாவது நல்ல ஈல்டு வரக்கூடிய மரத்தினுடையத பக்க கன்றுகளில் இருந்து எடுத்தா தான் அந்த பாரம்பரிய குணம் தொடருங்க. ரெண்டாவது வந்து நான் 2.5 மாதத்துலேயே குப்பை ஒவ்வொரு கூடை கொட்டிடுமோ வாழைக்கண்ணை சுற்றின்னு. கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க, ஏன்னா இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை அது இதுன்ட்டு சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கடைசி உழவில் குப்பையை அரைச்சி இது பண்ணிடுறாங்க. அப்போ வந்து சணப்பும் நல்லா வந்துக்கு, வாழைக்கும் பின்னாடி மக்கச்சத்து நிறையா கிடச்சிருங்க. இப்படிலாம் ஒவ்வொன்றும் கண்காணிப்பாக செஞ்சோம்னா நிச்சயமாக விவசாயம் லாபகரமாக அமையும். அதுக்கு மேலே இந்த ரசாயன உரங்களால் தான் நஷ்டம் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லையா, இயற்கை விவசாயத்தில் நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
வேற ஏதாவது மேலாண்மை முறைகள் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்பவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
ரசாயன உரங்கள் பயன்படுத்தினா நிச்சயமாக வந்து பவிஸ்டினோ அல்லது டைத்தேனோ அல்லது அந்த பூஞ்சால நோய்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாதுகாப்பு பண்ணணுமோ அத்தனையும் பண்ணியிருக்கோன்னு. இயற்கை முறையில் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் வேறு இல்லைங்க. அப்புறம் நாம் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு ஆரோக்கியமான உணவு, அதுதான் ரொம்ப முக்கியமுங்க. இன்றைக்கெல்லாம் வந்து நஞ்சு, அதாவது ரசாயன உரம் நஞ்சுங்க, பூச்சி மருந்து நஞ்சு, பூஞ்சால மருந்து நஞ்சு, அத்தனை நஞ்சுகளும் அந்த காயில் வந்து ஏற்றி அப்புறம் அதனை சாப்பிட்றவங்களும் நாம் நஞ்சு சாப்பிட்றோங்க. இன்றைக்கி காய்கறிகளெல்லாம் பார்த்தோம்னா நிறையா பேருங்க கண்ட கண்ட மருந்து அடித்து அது சாயந்தரம் அடிக்கிறாங்க, வெடிக்காலம் பொறிச்சு கொண்டு வைக்கிறாங்க. அதாவது விதைக்கும் போதும் மருந்து, அறுவடை வரைக்கும் மருந்து. இது வந்து மனித உடலுக்கு பெரிய தீங்கு. முதல்ல இத்தனை ஆஸ்பத்திரி கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் இயற்கை விவசாயத்தை மாறி நாம் செயற்கையாக போகும்போது நிறையா வந்து மனித உடம்புக்கும் நிறையா இடர்பாடுகள் இருக்குது. கால்நடைகள் வந்து இன்றைக்கி ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே நாம் வந்து வைக்கோல்லாம் வந்துங்க விதையிலையும் ரசாயன மருந்து ரசாயன உரங்கள் போடுறோம், அறுவடை வரைக்கும் பண்ணுறாங்க. அந்த வைக்கோலை சாப்பிட்றது எப்படி ஆரோக்கியமாக இருக்குங்க, நல்ல சத்தான பால் எப்படி கொடுக்க முடியும்? அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமே நாட்டு மாட்டு பால், அதாவது குறிப்பாக காங்கேயம் மாடு. அந்த காங்கேயம் மாட்டு பால் குடித்தவங்க இன்றைக்கி பல நாடுகள்லேயும் போய் பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் அந்த தொழில்நுட்பத்தில் மிகுந்தவங்களாக இருக்கிறதுக்கான காரணமே இந்த நாட்டு மாட்டு பாலுங்க. இப்படியெல்லாம் வந்து இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தால் கோடி நன்மைங்க. சந்தோஷங்க, வணக்கங்க.
நன்றிங்க ஐயா.